فإذا جاء وعد الآخرة ليسوءوا وجوهكم وليدخلوا المسجد كما دخلوه أول مرة وليتبروا ما علوا تتبيرا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتي أمر الله وهم على ذلك. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியுமே வல்லோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல ஒருவனுக்கு உரித்தாகட்டும். பலாத்தனும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சாந்தி நபி சன்மார்க்க போதாரங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபிஆங்கள், தபா தாபிஈன்கள், மேலும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்று அவனது இல்லமாம் பள்ளி வாயிலே ஆரம்ப நேரத்திலேயே ஒன்று குழுமிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை என்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், அவனால் விலக்கப்பட்ட விலக்கல்களை முற்றாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியம் செய்து கொள்கிறேன். அன்புடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் வாழ்கின்ற காலம் இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கடைசி காலம் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்ட காலமாக இருக்கிறது. காலங்கள் என்று வரும் பொழுது வஹி மூலமாக நாம் ஐந்து காலங்களின் பக்கம் செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஐந்து காலங்களுக்கும் ஐந்து சுன்னாக்கள் இருக்கின்றன. இந்த காலங்களுக்குரிய சுன்னாக்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான காலம் தான் நாங்கள் வாழ்கின்ற காலம். இந்த காலத்தை பற்றி உண்டான அறிவு, இந்த காலத்தை பற்றி உண்டான விளக்கம், இந்த காலத்தில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற அந்த அறிவு, அந்த செயல்பாடு இருக்கிறது. இது தீனுல் இஸ்லாத்தில் நான்கில் ஒரு பகுதியுடைய ஸ்தானத்தை வகிக்கிறது. நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள். தீனுல் இஸ்லாம் அது நான்காக பிரிக்கப்பட்டால் அந்த நான்கில் ஒரு பகுதி இந்த காலத்துடைய வழிமுறையாக இருக்கிறது. தீனுடைய அடிப்படைகளை பற்றி பேசுகின்ற ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாகிறது. ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நபி அலைஹிஸ் ஸலாத்துடைய மஜ்லிஸில் ஒரு மனிதர் திடீரென்று வந்தார். தன்னுடைய முட்டங்கால்களை நபியுடைய முட்டங்கால்களுடன் சேர்ந்து உட்கார்ந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஈமானை பற்றி செய்தி அறிவித்து தாருங்கள் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய ஆறு அம்சங்களை சொன்னார்கள். திரும்பவும் இஸ்லாத்தை பற்றி சொல்லி தாருங்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகளை சொன்னார்கள். அதுக்கு பின்னால் எஹ்சானை பற்றி சொல்லித்தாருங்கள் என்றார்கள். எஹ்சான் என்றால் அதனுடைய வெளிப்பொருள், அதனுடைய டிரான்ஸ்லேஷன், அது உபகாரம் என்று பொருள் கொள்ளும். ஆனால் எஹ்சான் என்பது ஒரு அந்தஸ்து, அது அல்லாஹ்வுடைய தொடர்பு அடியானுக்கு வலுப்பெறும் பொழுது அவனிலே உருவாகும் ஒரு நிலையாக இருக்கிறது. இதனை பற்றி கேட்டார் அஹ்பிர்னி அனில் எஹ்சான், எஹ்சானை பற்றி செய்தி அறிவித்து தாருங்கள். நீ அல்லாஹுவை பார்ப்பதை போன்று அல்லாஹுவை வணங்க வேண்டும். அப்படியான ஒரு நிலை இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையுடன் வாழ வேண்டும். திரும்பவும் அந்த கேள்வி கேட்பவர் கேட்டார், அக்பிர் நீ அனிஸ்தா, கயாமத்தை பற்றி எனக்கு சொல்லித் தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலம் அல் மஸ்ஊலு அன்ஹா பியாலமு மினஸ் ஸாயில், கேள்வி கேட்பவரும் கேட்கப்படுபவரும் இந்த அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல. இருவரும் ஒருவரை ஒருவர் அறிவால் இங்கே மிஞ்சியவர்கள் அல்ல என்றார்கள் ஸல்லல்லாஹு. அதாவது கயாமத்துடைய அறிவு அல்லாஹுக்கு மாத்திரம் தான். குர்ஆன் சொல்கிறது, இன்ன அல்லாஹ் அந்தஹு இல்மு ஸாஅ, கயாமத்துடைய அறிவு அது அல்லாஹுக்கு மாத்திரம் தான். திரும்பவும் அவர் கேட்டார், ஃபஅக்பிர்னி அன் அமாராதிஹா, எனக்கு கயாமத்துடைய அடையாளங்களை பற்றி சொல்லித்தாருங்கள். கயாமத்துடைய அடையாளங்கள் நிகழ்கின்ற காலம்
அந்த காலத்துடைய அறிவை எனக்கு செய்தி அறிவித்து தாருங்கள் என்றார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில அடையாளங்களை சொன்னார்கள். அந்த தலிதலாம துரப்பதஹாவன் தரல் ஃபபாதல் வராதல் ஆல தரியா ஷாய் யதபாவலுன ஃபில் புன்யான். இது ஒரு சில அடையாளங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த மனிதர் எழுந்து சென்று விட்டார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், அத்தத்ருன மனிதாயில், வந்து கேள்வி கேட்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? காலு அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹும் அவன் தூதரும் தான் நன்கு அறிந்தவர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல முறையில் கேளுங்கள், நான் இந்த ஹதீஸை சொன்னதனுடைய நோக்கமே இந்த வார்த்தையை விளங்க வைக்கத்தான். சொன்னார்கள் நபி அலைஹிஸ் ஸலாம், அதாகும் ஜிப்ரீல் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களிடம் ஜிப்ரீல் வந்து செல்கிறார், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்று தருகிறார். மார்க்கம் நான்கு கேள்விகளில் உள்ளடங்குகிறது. நான்கு கேள்விகளில் உள்ளடங்குகிறது. ஒன்று ஈமான், அடுத்தது இஸ்லாம், அடுத்தது இஹ்சான், அடுத்தது இல்மு ஆகிரி ஜமான். ஒன்று ஈமான், அடுத்தது இஸ்லாம், அடுத்தது இஹ்சான், அடுத்தது கடைசி காலத்துடைய அறிவு. இந்த காலத்துடைய அறிவுடன் வாழ்வது இருக்கிறதே, இது தீனுடைய நான்கில் ஒரு பகுதியை அந்த ஸ்தானமாக பிடிக்கிறது. நுழைந்தல்லாக நடிகார்களே, தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள், இஸ்லாத்துடைய முக்கியமான தூணாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த தொழுகை, இந்த தொழுகை இந்த நான்கு கேள்விகளில் இரண்டாவது கேள்வியின் ஐந்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் கடைசி காலத்துடைய அறிவு இருக்கிறது, இது முழுமையாக நான்கில் ஒரு பகுதியாக இருக்கிறது. இதனால்தான் ஒட்டுமொத்த ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், எந்த அளவு இந்த காலத்தை பற்றி ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அளவு தொழுகையை பற்றி கிடையாது. ஆச்சரியமாக இருக்கும், ஏனென்றால் இது ஒரு புதிய தலைப்பாக இருக்கும், இதனை பற்றி நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். என்றாலும் இது இந்த காலத்துடைய அத்தியாவசியமான, இன்றியமையாத, கட்டாயமான தலைப்பாக இருக்கிறது. எனவே காலத்துடைய அறிவு, இந்த காலம் தான் அந்த காலம் என்பதற்கு அதனை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கலாம். அதற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களிடம் சொன்னேன், ஐந்து காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது நுபுவத்துடைய காலம், அது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முடிந்து விடுகிறது. அதுக்கு பின்னால் நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னார்கள், அல் கிலாஃபத்து பஅதி தலாசூன சனா, திருமதியுடைய ஹதீஸ், எனக்கு பின்னால் கிலாஃபத் 30 வருடங்கள் என்றார்கள். அதுக்கு பின்னால் ஐயாமுல் முலூக், அரசர்களுடைய காலம் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அது உமையாக்கள், அப்பாசியாக்கள், உஸ்மானியர்களுடைய அந்த அரசாட்சி, அது துருக்கியில் கடைசியாக 1924 கலைக்கப்படுகிறது. 1905 தள்ளாடுகிறது. அந்த காலம் முடிவடைந்து அதற்கு பின்னால் உள்ள காலத்தை நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னார்கள், சும்மா தக்கூனு ஃபித்னத்தன், பின்னால் ஃபித்னாவுடைய காலம் என்றார்கள். இந்த காலத்தை பற்றி ஹதீஸிலே வருகின்ற வார்த்தைகள் ஏராளமாக, ஓரிரு வார்த்தைகள் அல்ல, ஃபித்னாவுடைய காலம் என்று குறிப்பிடப்பட்டது போன்று நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னார்கள், இதா ஸஹர ஃபீக்கும் ஹுப்பு துன்யா, உங்களிலே துன்யாவுடைய மோகம் மேலோங்குகிற காலம் வந்தால், சொன்னார்கள், இன்னும் அல பையனத்தின் மேல் ரப்பிக்கும் மாலம் தூர்பிக்கும் சக்கரத்தானி சக்கரத்துல் ஜஹல் வ சக்கரத்து ஹுப்பில் ஐஷ், திருமிதியிலே பதிவாகின்ற ஹதீஸ். நீங்கள் தெளிவான தெளிவில் இருப்பீர்கள், உங்களில் இரண்டு போதைகள் வெளிப்படும் காலம் வராத வரை. இரண்டு போதைகளுக்குரிய காலம், முதலாவது மடமை என்ற போதை, இரண்டாவது வாழ்க்கையின் மோகம் எனும் போதை, ஹுப்பு துன்யா என்ற போதை. இவைகள் வெளிப்படுகின்ற காலம், மேலோங்குகின்ற காலம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில ஹதீஸ் பதிவாகிறது, நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னார்கள், யதகாரபு ஜமான், ஒரு காலம் வரும், காலங்கள் எல்லாம் சுருங்கிவிடும், மிக அவசரமாக காலங்கள் செல்லும், வஸதஹருல் ஃபிதன், ஃபித்னாக்கள் தலைவிரித்தாடும், வயக்சுருல் ஜஹல், மடமை அதிகரிக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக முன்னறிவிப்பு செய்யப்படுகின்ற வார்த்தைகள், அவைகள் ஏராளமாக இருக்கின்றன ஹதீஸ்களிலே இந்த காலத்தை பற்றி. இந்த காலத்தை தான் கடைசி காலம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், யகூனு ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலத்திலே உருவெடுப்பார்கள். இன்னஹு சயகூனு ஃபீ ஆகிரி ஹாதிஹி உம்மா, இந்த உம்மத்துடைய கடைசியில இப்படி இப்படி எல்லாம் நடக்கும் என்றார்கள். அப்படியான ஒரு காலம் நாங்கள் அடைய பெற்றிருக்கின்ற இந்த காலமாக இருக்கிறது. திரும்பவும் ஐந்தாவது ஒரு காலம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சும்மா தகூனு கிலாபத்த வ ரஹ்மா, பின்னால் ஒரு கிலாபத் உண்டாகும், அது உம்மத்துக்கு ரஹ்மத்தாக இருக்கும் என்றார்கள். அதிமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை, அங்கே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்ததன் பின்னால் மூன்று வருடங்கள் கஷ்டப்பட்டதன் பின்னால் ஒரு சுமூகமான செழிப்பான ஒரு காலம் வரும். அந்த காலம் மஸ்ஜிதுல் அக்ஸா கைப்பற்றப்படும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். தஜ்ஜால் கொலை செய்யப்படுவான். ஒரு 47 வருட காலம் கலிய ஒரு காற்று வீசும். மோமின்கள் அனைவருடைய உயிர்களையும் பறித்துவிடும். அதற்கு பின்னால் அப்படைப்பினங்களில் மிக கெட்டவர்கள் மீது கியாமத்து நிகழும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவரை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை வாழ்கின்ற நாம் வாழ்கின்ற காலம் இருக்கிறது. இந்த காலம் சோதனைக்குரிய காலம், இது பிரச்சனைக்குரிய காலம், குழப்பத்துக்குரிய காலம், மனிதன் தீனில சோதிக்கப்படும் காலம், தீனில குழப்பப்படும் காலம். இவ்வாறான ஒரு குழப்பத்துக்கு ஒரு சோதனைக்கு தீர்வில்லாமல் விட்ட ஒரு மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். இந்த காலத்தில் முஸ்லிம்கள் மூமின்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எந்த மாதிரியான அகீதாவை கொண்டிருக்க வேண்டும், எந்த மாதிரியான செயல்பாடுகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதெல்லாம் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. நான் உங்களிடம் இதனை விரிவாகவும் தெளிவாகவும் பேசுவதற்கு ஒரு 45-50 நிமிடங்கள் இடம் கொடுக்காது. என்றாலும் இதனுடைய காலத்தையாவது விளங்கி, இதனுடைய சதியையாவது விளங்கினால் அது வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமாக அமையும் என்று நினைக்கிறேன். அன்பரே அல்லாஹ் அடியார்களே, இந்த காலம் இருக்கிறதே இது யூதர்களுடைய உயர்வு காலம், முஸ்லிம்களுடைய தாழ்வு காலம். யூதர்கள் ஷைத்தானை வணங்கக்கூடியவர்கள். ஷைத்தான் யூதர்களை வழி நடாத்தி கொண்டிருக்கிறான். குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. இவைகள் எல்லாம் எங்களுக்கு சூரா பக்கரா, சூரா ஆல் இம்ரான், சூரா மாயிதா, சூரா நாம், சூரா பனு இஸ்ரவேல் போன்ற சூராக்கள் இவைகளை படம் பிடித்து காட்டி கொண்டிருக்கின்றன. ஆனால் நாங்கள் சினிமா தியேட்டரில் எங்களுடைய காலத்தை கழிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் உண்மையான யதார்த்தத்தை அல்லாஹுடைய வகையிலிருந்து எடுக்க தயாராக இல்லை. இதுதான் எங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அதற்குரிய பரிகாரம் இந்த காலத்தை விளங்கியவர்களாக, இந்த காலத்துடைய அநியாய அட்டூழியங்களிலிருந்து ஒதுங்கியவர்களாக பொறுமையுடன் அல்லாஹுவை பயப்படக்கூடிய ஒரு கூட்டம் அதற்காக வேண்டி தயாராக வேண்டும். என்பவர்கள் யூதர்கள். இந்த யூதர்களுடைய நிலைகள், அவர்கள் எந்த காலத்தில் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை மிக தெளிவாக இந்த குர்ஆனுடைய அத்தியாயம் பேசுகிறது. இதனுடைய 4, 5, 6, 7 வசனங்கள், 4, 5, 6, 7 வசனங்கள், இந்த 4 வசனங்களும் இவர்களுடைய ஆதி அந்தத்தை எங்களுக்கு மிக தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹு தஆலா இந்த யூதர்களை நோக்கி சொல்கிறான் குர்ஆனில், இந்த யூதர்களுக்கு, இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு நாம் அவர்களுடைய வேதமாகிய தௌராத்தில் முடிவு சொல்லிவிட்டோம். லதுஃப்ஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரதைன், நீங்கள் இந்த பூமியில் 2 முறை குலப்படி செய்வீர்கள். என்ன செய்வீர்கள்? குலப்படி செய்வீர்கள். வலதஅலுன்ன அலூவன் கபீரா, அந்த குலப்படியிலே பெரிய உயர்வை அடைவீர்கள். உயர்வை அடைவீர்கள் என்று சொல்லவும் இல்லை, வலதஅலுன்ன அலூவன் கபீரன், பெரிய உயர்வை அடைவீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்பரே அல்லாஹ் அடியார்களே, இவர்களுடைய குலப்பங்கள் ஆரம்பிக்கிறது இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு பிரிந்து அவர்கள் பலஸ்தீனிலே போய் குடியேறினார்கள். அங்கே ஆரம்பத்தில் மிஸ்ரிலே வாழ்ந்த இவர்கள் பலஸ்தீனை நோக்கி சென்ற நேரத்தில் அங்கே உள்ள நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு இவர்கள் முரண்பட்டார்கள். இவர்களுடைய அடுத்த பரம்பரையாகும் பொழுது ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே நபியாக ரசூலாக வேதம் கொடுக்கப்பட்டவராக அரசராக ஆகிறார். ஆனால் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவர்கள் தொந்தரவு கொடுக்காமல் விடவில்லை. ஒரு அரச ஆட்சியில இருக்கும் ஆட்சியாளராக இருந்தும் கூட, ஆட்சியில இருக்கும் ஒரு ஆட்சியாளராக, ரசூலாக, நபியாக வேதம் கொடுக்கப்பட்டவராக இருந்தும் கூட இவர்கள் முரண்பட்டார்கள். அதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் இவர்களுக்கு சாபம் இட்டார்கள், லானத் செய்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, அல்லுஐன الذين كفروا من بني اسرائيل على لسان داوود وعيسى ابن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون. இந்த ஹஜ்ரத் தாவூத், ஹஜ்ரத் ஈசா இப்னு மரியம் அலைஹிமஸ் ஸலாத்துடைய நாவால் இவர்கள் சாபமிடப்பட்டார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்ட நாடுகிறார்கள். யூதர்கள் இதனை விடவில்லை, இவர்கள் முரண்பட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அரசராக இருக்கும் நிலையில் ஒரு நாட்டுடைய பணியை நிறைவேற்ற இவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. அப்படியான ஒரு சமுதாயம் இவர்கள். அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், ஆத்தினி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அந்தல் வஹாப். அல்லாஹ், எனக்கு நீ பூமியில் ஒரு ஆட்சியை தர வேண்டும், எனக்கு பின்னால் யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாது, நீ கொடையாளியாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய அல்லாஹு தஆலா கடல் தரையுடைய ஆட்சியை கொடுத்தான். கடலுடைய மீனினங்களிலிருந்து, உயிரினங்களிலிருந்து, தரையில் வாழும் எறும்பிலிருந்து ஜின் வரை, இயற்கையை, ஆகாயத்தை, பசுமையை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியின் கடைசி பணியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள். தந்தையின் வேலையை மகன் செய்கிறார். சுலைமான் தாவூதுடைய மகனாக இருக்கிறார் அலைஹிமஸ்ஸலாம். மஸ்ஜிதுல் அக்ஸாவை மனிதர்களை வைத்து கட்டவில்லை, ஏனென்றால் முரண்பாடுள்ள யூதர்கள் அவர்கள் ஜிங்களை வைத்து கட்டுகிறார்கள். ஜிங்கள் கட்டட வேலை செய்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்வையிடுகிறார்கள். ஒரு நாள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை நோக்கி புன்முறுவல் பூத்தவர்களாக அவர்களை நோக்கி பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹை கைப்பற்றினான். உயிர் பிரிந்து விடுகிறது. உடம்பு அந்த அசாவை பிடித்த வண்ணமாக நிற்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் لما قضينا عليه الموت ما دلهم على موته الا دابه الارض تاكل من ساته. الله تعالى سليمان عليه السلام க்கு மௌத்தை கொடுத்த செய்தியை செய்தி அறிவிக்க யாரும் கிடையாது. அந்த அசாவை கரையான்கள் அரித்து அரித்து அது உடைந்து ஜனாசா விழுந்ததன் பின்னால் தான் அங்குள்ள ஜிங்கள் கூட அறிந்து கொண்டார்கள் சுலைமான் அலைஹிஸ் ஸலாம் வஃபாத்தாகி இருந்தார் என்பதா. ஆனால் இந்த ஜனாசா உலகை ஒரு வருட காலம் ஆட்சி செய்தது. ஒரு வருட காலமாக ஜனாசா உலகை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அந்த கட்டட வேலை நடந்து கொண்டிருந்தது. மனிதர்கள் ஜிங்கள் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். முழு உலகத்துடைய உயிரினங்களும் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு ஜனாசா தான் அந்த ஆட்சியை நடாத்தியது ஒரு வருட காலம். அதுக்கு பின்னால் இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா நிற்கின்ற இந்த காலம், இந்த ஒரு வருட காலம், இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளால் ஷைத்தான்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சதி செய்தார்கள். நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள், நான் இவ்வளவு நீண்ட சரித்திரம் சொல்வதற்குரிய காரணம் இந்த சதியை விளங்க வைக்கத்தான். அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா நிற்கும் பொழுது ஒரு சதி தயாராகிறது. ஷைத்தான்கள் ஒன்றுபட்டு அந்த சதியை செய்தார்கள். அதாவது ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிம்மாசனத்துக்கு கீழால் ஒரு கிதாபை எழுதி புதைத்தார்கள். ஒரு புக்கை கிரியேட் பண்ணினார்கள், ஒரு கிதாபை எழுதினார்கள். லானஹுமுல்லாஹ். அந்த கிதாபில், அந்த நூலில் சூனிய கலையை முழுமையாக எழுதி கியாமத் வரை வரக்கூடிய மனித சமுதாயத்தை வழி கெடுக்க இந்த யூதர்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்ற திட்டங்கள் எல்லாம் அதில் எழுதப்பட்டு அந்த கிதாப் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அமரும் சிம்மாசனத்துக்கு கீழால் புதைக்கப்படுகிறது. எப்பொழுது இந்த யூதர்கள் அந்த ஜனாசாவுக்கு பக்கமாக ஒன்று சேர்ந்தார்களோ அப்பொழுது இப்லீஸ் மனித ரூபத்தில் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி எவ்வாறு நடந்தது என்ற ஒரு டாக்குமெண்டை என்ற ஒரு தகவலை அந்த யூதர்களுக்கு கொடுக்கிறான். இந்த சுலைமான் உலகை ஆட்சி செய்ததெல்லாம் ஒரு பெரிய விடயம் அல்ல, இதெல்லாம் சூனியத்தால் ஆட்சி செய்யப்பட்டது. சுலைமானிடம் ஒரு வேதம் இருந்தது, அது சூனியத்துடைய வேதம். அதன் மூலமாக சூனியம் செய்துதான் உலகை ஆட்சி செய்தார். அந்த வேதத்தை நாங்கள் அறிவோம், அதனை நாங்கள் உங்களிடத்தில் கையளிப்போம், கற்றுத்தருவோம், ஆனால் நீங்கள் எங்களை வணங்க வேண்டும், சைத்தான்களை வணங்க வேண்டும் என்ற அந்த உடன்படிக்கை முன்னால் கொடுக்கப்பட அவர்கள் அதற்கு உடன்பட்டார்கள். இந்த யூதர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா நிற்கும் நிலையில் இப்லீஸையும் சைத்தான்களையும் வணங்க உடன்பட்டார்கள். அன்பரவிந்த அல்லாஹ்வினுடையார்களே, அந்த உடன்படிக்கைக்கு பின்னால் அவர்கள் முன்னிலையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சிம்மாசனத்துக்கு கீழால் இருந்து இப்லீஸ் அந்த புத்தகத்தை வெளியாக்கி அவர்கள் முன்னால் படித்து வாசித்து ஓதி காண்பிக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரா பக்கராவில் இதனை மிக அப்பட்டமாக தெளிவுபடுத்துகிறான். வத்தபஉ மா தத்லு ஷயாதீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலக்கின் ஷயாதீன கஃபரு யுஅல்லிமுன الناس السحر. இந்த யூதர்கள் இருக்கிறார்களே, இந்த யூதர்கள் சுலைமானுடைய ஆட்சியின் விடயத்தில் சைத்தான்கள் எதனை அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்களோ அந்த வேதத்தை தான் பின்பற்றுகிறார்கள். வமா கஃபர சுலைமான், சுலைமான் இப்படியான ஒரு காபிரான வேலை செய்பவர் அல்ல. வலக்கின்ன ஷயாதீன கஃபரு யுஅல்லிமுன الناس السحر என்றாலும் இந்த சைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து இப்படியான குபுரான வேலை செய்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதுக்கு பின்னால் இந்த யூதர்களுடைய கையில இருந்தது ஷைத்தானுடைய வேதம், அவர்கள் வணங்கியது ஷைத்தானை. எனவே அதுக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா நல்லடியார்களுடனும் இவர்கள் முரண்பட்டார்கள். ஏனென்றால் நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாஹ்வுடைய வஹியை செய்தியாக கொண்டு வருவார்கள், இவர்களிடத்தில் இருக்கும் செய்தி இப்லீசுடைய செய்தியாக இருக்கிறது. முரண்பாட்டுடனேயே இவர்கள் மக்களை நபிமார்களை சாலிஹான நல்லடியார்களை முன்னோக்கினார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்தார்கள், நபிமார்களில் ஏராளமான நபிமார்களை கொலை செய்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, யக்துலூன அல் அம்பியா பிகைரி ஹக், எந்த உரிமையும் இல்லாமல் நபிமார்களை கொலை செய்தார்கள். ஃபரீகன் கஸ்தபதும் வ ஃபரீகன் தக்துலூன், நபிமார்களில் ஒரு கூட்டத்தை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், இன்னும் ஒரு கூட்டத்தை கொலை செய்தீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ரத் ஈஸா இப்னு ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சார் என்று படுதூர் சொன்னார்கள். வ கவுலிஹிம் அலா மரியம் புஹ்தானன் வ இஸ்மன் அஸீமா, ஹஜ்ரத் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ததாக வாதிட்டார்கள். வ கவுலிஹிம் இன்னா கத்தல்னல் மஸீஹா ஈஸா இப்னு மரியம் ரசூலல்லாஹ் வ மா கத்தலூஹு வ மா ஸலபூஹு வ லக்கின் ஷுப்ஹ அலஹும் இன்ன அல்லதீன அக்தலபூ பில் கிதாபி லஃபீ ஷக்கின் மின் மா லஹும் பிஹி மின் இல்மின் இல்லா இத்திபாஅ ஸன் வ மா கத்தலூஹு யகீன பல் ரஃபஅஹு அல்லாஹு இலைஹி வ கான அல்லாஹு அஸீஸன் ஹகீமா வ இன் மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயூமினன் பிஹி கப்ல மௌத்ஹி வ யௌமல் கியாமத்தி யகூனு அலைஹிம் ஷஹீதா. ஹஜ்ரத் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்தோம் என்ற இவர்களுடைய வாதம், அவர்கள் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. என்றாலும் அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் ஹஜ்ரத் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூபத்தில் ஒருவரை உருமாற்றி ஹஜ்ரத் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னளவிலே உயர்த்தி கொண்டான். அல்லாஹு தஆலா கண்ணியமானவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான். அதுக்கு பின்னால் தொடர்ந்தும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் இந்த விடயத்திலே சந்தேகம் கொண்டார்களோ அவர்கள் அறிவுள்ளவர்கள் அல்ல, அவர்கள் சந்தேகத்தில் விழுந்தவர்கள்.
ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்துக்கு முன்னால் இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்று வருவார்கள். அப்படி இல்லை என்றால் செத்து மடிவார்கள். அவர்கள் கியாமத்துடைய அடையாளமாக வரப்போகிறார்கள். பல தம் தருண் நபிஹா, அதிலே நீங்கள் சந்தேகம் கொள்ளாதீர்கள். நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், இதுதான் நேரான வழி என்று குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மௌத்தானதாக கூறக்கூடிய ஒரு ஜமாத் இங்கே நம்மை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். காதியானிகள், அவர்கள் யூதர்களுடைய அடிவருடிகள். அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். ஒரு தடவை இரண்டு தடவைகள் அல்ல, பல தடவைகள் முயற்சி செய்தார்கள். அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹுனுடைய ஆட்சி காலத்தில் தான் இவர்களுடைய முதலாவது இந்த குழப்பத்துக்கு முடிவு வருகிறது. நான் உங்களிடம் ஓதிய அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா இரண்டு குழப்பங்கள் இரண்டிலும் உயர்வை அடைவார்கள். அதனுடைய முதலாவது குழப்பம் அங்கே நிறைவடைகிறது ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹுனுடைய ஆட்சி காலத்தில். இதனைத்தான் சூர பனு இஸ்ராயலுடைய ஐந்தாவது வசனம், ஃபைதா ஜாஅ வஅது லஹுமா. இந்த இரண்டு குழப்பங்களில் முதலாவது குழப்பத்துக்குரிய வாக்குறுதி வந்த பொழுது, பஅத்னா அலைக்கும் இபாதல் லனா உலி பஸின் ஷதீத் ஃபஜாஸு கிலால தியார் வகான வஅதம் மஃஊல. நாங்கள் எங்களுடைய சில நல்லடியார்களை அவர்களின் பக்கம் அனுப்பி வைத்தோம். அவர்கள் தான் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹுடைய காலத்து முஜாஹிதீன்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள். உலி பஸின் ஷதீத், ரொம்ப சக்தி பலம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஃபஜாஸு கிலால தியார், இவர்களுடைய சதிகளை எல்லாம் முறியடித்து சுவர்களை இடித்து கொண்டு அங்கே நுழைந்தார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில். வகான வஅதம் மஃஊலா, இது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி என்று குர்ஆன் சொல்கிறது. அன்பரே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் தான் இஸ்லாத்தின் உயர்வு பிறக்கிறது, யூதர்களின் தாழ்வு ஆரம்பமாகிறது. யூதர்களுக்கு என்று ஒரு பூமி இருக்கவில்லை. இதற்கு பின்னால் யூதர்கள் தத்தளிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு என்று ஒரு சரியான நிலைப்பாடு, சரியான ஆட்சி, சரியான ஒரு பரிபாலனம் இருக்கவில்லை. ஆனால் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு என்று மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார்களோ, அதுக்கு பின்னால் ரோம் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த காலத்துடைய அந்த சாம்ராஜ்யங்கள், ரோமன் எம்பயர், பர்ஷியன் எம்பயர் என்று அழைக்கப்பட்ட அந்த ரோம் பார்சியுடைய சாம்ராஜ்யங்கள் வீழ்த்தப்படுகின்றன. இஸ்லாம் 22 லட்சம் சதுர மைல்களுக்கு சொந்தமாகிறது. ஹஜ்ரத் உமருடைய வஃபாத்துடைய நேரத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் 22 லட்சம் சதுர மைல்களை தன்னகத்தை ஆக்குகிறது. அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் உஸ்மான் அதே ஆட்சியை விரிவுபடுத்துகிறார். மதீனாவை மத்திய அரசாக வைத்து, ஹஜ்ரத் அலி கூபாவை மத்திய அரசாக ஆக்கினார், ஹஜ்ரத் முஆவியா சிரியாவை மத்திய அரசாக ஆக்கி ஆட்சி செய்தார். அதுக்கு பின்னால் உமையாக்கள் ஆட்சி செய்தார்கள், அப்பாசியாக்கள் பக்தாதை மத்திய அரசாக வைத்து ஆட்சி செய்தார்கள். அதுக்கு பின்னால் உஸ்மானியர்கள் துருக்கியை மத்திய அரசாக வைத்து ஆட்சி செய்யும் காலம் முடியும் வரை. நான் உங்களிடம் சொன்னேன், அந்த அரச காலம், அரசாட்சியுடைய காலம், அதனுடைய கடைசி அரசாட்சி தான் இந்த உஸ்மானியர்கள் மூலமாக நடக்கிறது. அது முடிவுறும் வரை இஸ்லாமிய ஆட்சியில் இரண்டு ஆட்சிகள் இருக்கவில்லை. இஸ்லாமிய ஆட்சியில் இரண்டு துண்டு கூறு போடப்படவில்லை. ஒரே தலைமைத்துவம், ஒரே ஆட்சி. அதற்கு கீழால் 1327 வருடங்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்யப்பட்டார்கள். அந்த காலத்தில் முஸ்லிம்கள் கண்ணியமாக வாழ்ந்தார்கள். ஒரு கொடுங்கோலன் ஆட்சி செய்கிறான், ஆனால் கண்ணியம் ஏற்படுகிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போன்ற கொடுங்கோலன் அந்த காலத்தில் ஆட்சி செய்திருக்கிறார்கள். 100,000 முஸ்லிம்களை கொலை செய்த கொலையாளி என்றாலும் முஹம்மத் பின் காசிம் ரஹிமுல்லாஹ்வுடைய படை அங்கேதான் தயாரிக்கப்படுகிறது. ஏஷியாவுடைய பெரும்பாலான மக்கள் வாழக்கூடிய இந்த ஹிந்துஸ்தான் முஸ்லிம்களுக்கு கீழால் வருகிறது. சிந்திலிருந்து முல்தான் வரையுள்ள அந்த பூமி ஒரு சில நாட்களில் கைப்பற்றப்படுகிறது. ஆனால் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக வேண்டி சதி முயற்சி நடைபெற்றது. யூதர்கள் 1000 வருடங்களாக சதி செய்தார்கள். ஷைத்தான் அவர்களுக்கு ஒத்துழைத்தான். அவர்களை பின்னால் இருந்து வழி நடாத்தக்கூடியவர்கள் ஷைத்தான்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இன்ன ஷயாதீன லயூஹூன இலா ஔலியாயஹிம், இந்த ஷைத்தான்கள் அவர்களுடைய கூட்டாளிமார்களாகிய அந்த யூதர்களிடம் ரகசியம் பேசுகிறார்கள். அன்பரே, அல்லாஹ்வின் நபியார்களே, இவர்களுக்கு என்று ஒரு பூமியை தேடி இவர்கள் உலகம் எல்லாம் அலைந்தார்கள். அந்த அலைந்த ஒரு ஜமாத் தான் கொலம்பஸுடைய தலைமையில் உலகை சுற்றி வருகிறது. போய் அமெரிக்காவில் கரை ஒதுங்குகிறார்கள் என்று அந்த அமெரிக்காவில் இவர்கள் கரை ஒதுங்கினார்களோ, அந்த கரை ஒதுங்கிய பூமிக்கு அவர்கள் இஸ்ரேல் என்று பெயர் வைத்தார்கள். அந்த நாட்டுடைய சட்டத்தை நிறுவினார்கள். இந்த நாட்டை செனட்டுடைய அங்கீகாரம் இல்லாமல் யாரும் ஆட்சி செய்ய முடியாது. செனட்டில் யூதர்கள் அல்லாத வேறு யாரும் அங்கம் வகிக்க முடியாது. முன்சிபல் மெம்பரில் இருந்து பார்லிமெண்ட் மெம்பர் வரை, பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் உட்பட யாராக இருந்தாலும் செனட்டுடைய அங்கீகாரம் இல்லாத எவரும் அங்கே ஆட்சியில் அமர முடியாது என்ற அந்த லோ, என்ற அந்த சட்டம் நிறுவப்படுகிறது. அதுக்கு பின்னால் இவர்கள் ஷைத்தான் இவர்களுக்கு கொடுத்த வாக்கை அதனை மையப்படுத்தி, அமெரிக்காவை மையப்படுத்தி முழு உலகையும் நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அமர்ந்தார்கள். அன்புறந்த நடிகார்களே, இவர்களுடைய இந்த சதியை இவர்கள் 1000 வருடங்களாக சதி செய்து ஓரிடத்தில் அமர்ந்து திட்டம் தீட்டிய அந்த திட்டத்துக்கு பெயர் தான் ஃப்ரீமேஷனாக இருக்கிறது. 1873 ஆண்டு இதனுடைய அடிப்படை நிறுவப்படுகிறது. அங்கிருந்து இவர்கள் யுனைடெட் நேஷனை உருவாக்க வேண்டும் என்று சதி செய்கிறார்கள். வேர்ல்ட் பேங்க் உருவாக்கப்பட சதி நடக்கிறது. அன்பரே, உலகத்துடைய முழு பொருளாதாரமும் எங்களிடம் வந்து சேர வேண்டும், நாங்கள் தான் பொருளாதாரத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அந்த அவா, அவர்களுடைய அந்த ஹுப்பு துன்யா அங்கே அந்த சதிக்கு அவர்களை ஆளாக்குகிறது. நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு எங்களுடைய ஸ்கூல் கற்றுத்தந்த அந்த அறிவு ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டுடைய கோல்டை, தங்கத்தை வேர்ல்ட் பேங்கில், மத்திய அரசில், அதாவது மத்திய வங்கியில் டிபாசிட் பண்ணினார்கள், வைப்பு செய்தார்கள் என்ற இந்த செய்தியை, தகவலை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் உலக சரித்திரத்தில் எந்த ஒரு நாடும் அவர்களுடைய தங்கத்தை வைப்பு செய்தது கிடையாது. நீங்கள் முடியுமானால் ஒரு நாட்டை கொண்டு வாருங்கள் சரியான சரித்திரத்துடன், அவ்வாறு வேர்ல்ட் பேங்கில் கோல்ட் டிபாசிட் செய்தார்கள் என்பதா? ஸ்கூல் என்பது அவர்களுடைய முக்கியமான ஆயுதம். அவர்கள் மக்களை வலிக்கெடுத்து, மக்களை மடமையில் ஆழ்த்தி, அவர்களுடைய சதியை மூடி மறைத்து மக்கள் நிரந்தர மடையர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட சதி அது. இதனுடைய சிலபஸ் போடப்பட்டது 1844 ஆண்டு. அதுக்கு முன்னால் உத்தியோகமோ ஸ்கூலோ இந்த பூமியில் கிடையாது, மறந்து விடாதீர்கள். இவர்களில் ஒரு கூட்டம் தயாரானார்கள் பிரித்தானிய சாம்ராஜ்யத்தை யூதர்களுக்கு கீழால் கொண்டு வருவதற்காக. பாலுடைய தலைமையில் ஒரு ஜமான் கிறிஸ்தவர்களை யூத கிறிஸ்தவர்களாக ஆக்குவதற்காக வேண்டிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டார்கள். அவர்களுடைய பாதிரிமார்களை வழிகெடுத்தினார்கள். எதுவரை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்களோ அதுவரை குர்ஆன் சொல்கிறது, லத்த ஜிதன்னா குரபஹும் மவத்தல்லதீன் ஆமனுல்லதீன் காலு இன்னன்னஸாரா, ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு இரக்கத்தால் அன்பால் சமீபமானவர்கள் நசாராக்கள் என்று குர்ஆன் சொல்கிறது, கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறது. ஆனால் இந்த கிறிஸ்தவர்களை யூத கிறிஸ்தவர்களாக மாற்ற இந்த போலுடைய தலைமையில் ஒரு ஜமாத் தயாராகிறது. அவர்கள் இந்த கிறிஸ்தவர்களை வழிக்கெடுத்து யூத கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள். அதுக்கு பின்னால் பிரித்தானிய பேரரசு இந்த யூதர்களுக்கு உடன்படுகிறார்கள். அவர்கள் இருவரும் ஒற்றுமைப்படுகிறார்கள். இதனைத்தான் குர்ஆன் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, لا تتخذوا اليهود والنصارى اولياء بعضهم اولياء بعض ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் இந்த யூத கிறிஸ்தவர்களை உங்களுடைய தோழர்களாக பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கும், கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கும் கூட்டாளிமார்களாக பொறுப்பாளர்களாக மாறிவிட்டார்கள். எதுவரை இந்த தலைப்பு ஆரம்பிக்கப்படவில்லையோ யூதர்களுடைய விரோதிகளாக கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் ஈசா அலைஹிஸ் ஸலாத்தை கொலை செய்தவர்கள், மரியம் அலைஹிஸ் ஸலாத்தின் மீது படுதூறு சொன்னவர்கள், அவர்கள் நம்முடைய விரோதிகள் என்றே எடுத்தார்கள். ஆனால் இன்று இவர்கள் ஜூடியோ கிறிஸ்டியானிட்டி என்ற கான்செப்டை, யூத கிறிஸ்தவம் என்ற அந்த நோக்கத்தை, தலைப்பை மக்களிடம் பரத்தி இந்த கிறிஸ்தவர்களை யூத கிறிஸ்தவர்களாக ரோமன் கத்தலிக்ஸ் என்ற பெயரில் உருவாக்கினார்களோ, அதுக்கு பின்னால் பிரித்தானிய சாம்ராஜ்யம் இவர்களுக்கு கீழால் விழுந்து விடுகிறது. இப்பொழுது உலகில் அவர்களுக்கு மீதமாக இருந்தது வெறுமனே ஒரு உஸ்மானிய கிலாபத் மாத்திரம்தான். அதனை வீழ்த்துவதற்காக வேண்டி 138 யூத குடும்பங்கள் அவர்கள் முஸ்லிம்களாக நடித்து சுல்தானிடம் போய் கலிமா சொல்லி சிலாத்தை ஏற்று ஒரு நடிப்பாக அரேபியர்கள் வாழும் பூமிகளிலே போய் குடியேறினார்கள். அவர்கள் பகலிலே முஸ்லிம்களாக நடிப்பார்கள், இரவிலே யூத வணக்க வழிபாடு செய்வார்கள். இப்படியான ஒரு கூட்டம் அரேபிய பூமிகளில் குடியேறினர். இன்று அவர்கள் டொன்மே முஸ்லிம்ஸ் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் 100,000 குடும்பத்துக்கு மேலால் இருக்கிறார்கள். இவர்கள் தான் முஸ்லிம்களை வழி கெடுக்கிறார்கள். அவர்கள் பேப்பரில், டாக்குமெண்டில் துப்புரவாக முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பர்த் சர்டிபிகேட் முஸ்லிமாக எழுதப்படும், அவர்களுடைய ஐடென்டி முஸ்லிம் என்று இஷ்யூ பண்ணப்படும், அவர்களுடைய பாஸ்போர்ட் அது முஸ்லிமாக காட்டும், அவர்களுக்கு டெத் சர்டிபிகேட் முஸ்லிம் என்று எழுதப்படும். அவர்கள் எழுத்தில், டாக்குமெண்டேஷனில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத முஸ்லிம்களாக காட்டப்படுவார்கள். நீண்ட தாடி இருக்கும், தலைப்பாகை அணிந்திருப்பார்கள், அரபியர்களுடைய தோற்றத்திலே இருப்பார்கள், தரணி போட்டிருப்பார்கள். ஆனால் உம்மத்திலே நடக்கும் அநியாய அட்டகாசங்களுக்கு பின்னால் இவர்கள் தான் இருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள், இவர்கள் அரேபியர்கள் வாழும் பூமிகளிலே போய் ஒரு கோஷத்தை எழுப்பினார்கள். இந்த உஸ்மானியர்கள் துருக்கியர்கள், இவர்கள் அஜமிகள், நாங்கள் அரபிகள். எனவே நாங்கள் அரபியர்கள் அஜமியர்கள் மூலமாக ஆட்சி செய்யப்படக்கூடாது, எங்களுக்கு என்று ஒரு தனி ஆட்சி தேவை என்ற கோஷம் எழுப்பப்படுகிறது. அப்படியான ஒரு ஏஜென்சிஸ் மூலமாக ஒரு புரட்சி ஏற்படுத்தப்படுகிறது. ஆயிரத்தி 1901 யூதர்களில் ஒரு கூட்டம் வந்து சுல்தான் அப்துல் ஹமீத் சானி உஸ்மானி ரஹிமஹுல்லா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அந்த காலத்துடைய உஸ்மானிய கலீஃபாவிடம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமி பலஸ்தீனுடைய பூமி, இது எங்களுடைய பூமி, எங்களுக்கு நீங்கள் இதில் இடம் தர வேண்டும். எங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்களித்த பூமி, யாக்கௌம் இது குலுல் அர்தல் முகத்தஸத் அல்லதீ கதபல்லாஹு லகும், என்னுடைய கூட்டத்தார்களே, அர்துல் முகத்தஸாகி அந்த பலஸ்தீனில் நீங்கள் போய் குடியேறுங்கள் என்று எங்களுக்கு சொன்ன பூமி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த யூதர்களுக்கு சொல்லவில்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஸஹாபுகளாகிய அந்த நல்ல மக்களுக்கு சொன்னார்கள். அந்த நேரத்தில் சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரை இந்த பலஸ்தீனுடைய ஒரு இன்ச் கூட உங்களுக்கு தரப்பட மாட்டாது, என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரை நான் ஜிஹாத் செய்வேன் என்றார்கள். எனவே இவர்கள் ஆதரவு இழந்தார்கள். பலஸ்தீன் எங்களுடைய கையிலே வருவதானால் நாங்கள் இந்த ஆட்சியை புரட்சி செய்து மாற்ற வேண்டும், முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும், பிரிவினை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இந்த டான்மே முஸ்லிம் அங்கே புரட்சி செய்தார்கள். முஸ்லிம்களிலே ஒரு கூட்டம் தயாரானார்கள். அரபியர்கள் நாங்கள் தனி நாடாக வேண்டும், தனி ஒரு பூமி எங்களுக்கு தேவை. 1905 நல்ல முறையில் கேளுங்கள், யாராவது தூங்குகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக கெட்ட தூக்கமாக இதனை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டு ரியாதை ஒரு தனி நாடாக பிரகடனம் செய்தார்கள். நான் உங்களிடம் சொன்னேன், 1300 வருடங்களாக ஒரே ஆட்சிக்கு கீழால் இருந்த இந்த பூமியை நாங்கள் ஒரு தனி நாடாக ஆக போகிறோம். எங்களுக்கு இந்த அஜமியர்களுக்கு கீழால் இருக்க முடியாது, நாங்கள் அரேபியர்கள் தனி நாடு ஆக்க போகிறோம் என்று 1905 ரியாத் கைப்பற்றப்படுகிறது. அந்த ரியாதை மையப்படுத்தி முஸ்லிம்களுடன் யுத்தம் செய்கிறார்கள். நாவுதுபில்லா, 300 யுத்தங்கள் செய்கிறார்கள். ஒரு இரண்டு யுத்தங்கள் அல்ல, 450,000 முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். தாயிபிலே 75,000 முஸ்லிம்கள், மதீனாவில் 95,000 முஸ்லிம்கள். இப்படியாக இந்த நாடு நிறுவப்பட 450,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த சரித்திரங்கள் எல்லாம் மூடி மறைக்கப்படுகின்றன. நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவாகிறது, யத்லுஉ கர்ண ஷைத்தானி பைன நஜத், ஷைத்தானுடைய இரண்டு கொம்புகளும் இந்த ரியாதில் தான் உதயமாகும் என்றார்கள். அவர்கள் தான் முஹம்மது பின் அப்துல் வஹாபும் மலிக்கு சுஹூதுமாக இருக்கிறார்கள். இந்த இருவரும் தான் இந்த அநியாயத்தை, இந்த பெரும் பாவத்தை செய்தவர்கள். இந்த ரியாதை தனி நாடாக ஆக்கி அதுக்கு பின்னால் அவர்களே அவர்களுடைய சரித்திரம் பேசுகிறார்கள். உன்வானுல் மஜித் பி தாரிகி நஜித் என்ற கிதாபில் 300 யுத்தங்களை முஸ்லிம்களுடன் செய்து முஸ்லிம்களுடைய இரத்தத்தை ஓட்டி எந்த ஜசீரத்துல் அரபு, எந்த அரேபிய தீப கட்பத்துக்கு நபி அலைஹிஸ் ஸலாம் பேர் வைத்தார்களோ ஜசீரத்துல் அரபு என்பதாக அந்த பூமியுடைய பெயரை சவுதியா என்று மாற்றுகிறார்கள். 1924 ஜனவரி மாதத்தில் இந்த பெயர் வைக்கப்படுகிறது, அல் மம்லகத்துல் அரபியத்து சவுதியா என்பதாக. ஏனென்றால் இந்த பூமி எந்த காலம் வரை ஜசீரத்துல் அரபு என்ற பெயரால் அழைக்கப்படுமோ அந்த பூமியில் யூதர்களுக்கு நுழைய முடியாது, கிறிஸ்தவர்களுக்கு நுழைய முடியாது. நபி அலைஹிஸ் ஸலாம் கடைசி நேரத்தில் வசிய செய்தார்கள் இந்த உம்மத்துக்கு, அக்ரிஜுல் யஹூத வன்னஸாரா மின் ஜசீரத்தில் அரப், லா யப்கா தீனன் ஃபீ ஜசீரத்தில் அரப். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாகிறது. நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னார்கள், இந்த யூதர்களை கிறிஸ்தவர்களை இந்த ஜசீரத்துல் அரபில் இருந்து வெளியாக்கி விடுங்கள், இரண்டு மார்க்கங்கள் இங்கே இருக்கக்கூடாது என்றார்கள். யூதர்களுடைய அடி வருடிகள் யூதர்களை அங்கே நிலைநிறுத்துவதற்காக ஜசீரத்துல் அரபு என்ற பெயரை சவுதியா என்று மாற்றினார்கள். இதுதான் இந்த உம்மத்தில் ஃபித்னாவுடைய காலத்துடைய ஆரம்ப அநியாயமாக இருக்கிறது. மறந்துவிடாதீர்கள், அதுக்கு பின்னால் 1924 மார்ச் 3 ஞாயிற்றுக்கிழமை நாள் சுல்தான் அப்துல் ஹமீத் தானி உஸ்மானி அவர்களை ஜெயிலிலே போட்டு முஸ்தபா கமால் என்ற அந்த மூதேவி, அல்லாஹ் அவனை தவிப்பானா, அவனுடைய கபரிலே அதாபை அதிகரிப்பானா, அந்த மூதேவி சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்களை ஜெயிலிலே போட்டுவிட்டு தான் இந்த நாட்டுடைய கலீஃபா என்பதாகவும் கிலாபத் இன்று அகோசியாகிவிட்டது, இதற்கு பின்னால் கிலாபத் கிடையாது, இதற்கு பின்னால் துருக்கி தனி நாடாக மாறிவிடும், சவுதிய தனி நாடாக மாறிவிட்டது, ஏனைய பூமிகள் எல்லாம் யூதர்களுடைய அடிவருடிகளுக்கு ஒப்படைக்கப்படும் என்ற அலான் செய்கிறான். எனவேதான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தப்படுகிறது. மறந்துவிடாதீர்கள், முஸ்லிம்களுடைய இந்த கிலாபத்தை வீழ்த்திய அந்த நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. எனவேதான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்ற பிரகடனம் படுத்தப்படுகிறது. இதனை நாங்கள் அறிந்து கொள்வதில்லை. நீங்கள் தேடி பாருங்கள் இந்த சரித்திரத்தை, சரித்திரம் படிக்காமல் இந்த மார்க்கம் விளங்காது. இந்த காலத்தில் யாரெல்லாம் குழப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, வீணான விதண்ட வாதங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இந்த சரித்திரத்தை படிக்கட்டும். இது பித்னாவுடைய காலம், இது சோதனைக்குரிய காலம், இது குழப்பத்துக்குரிய காலம். இதில் விளக்கம் முன்னோர்களிடமிருந்து வர வேண்டும். அதுக்கு பின்னால் இந்த நாடுகளை உருவாக்குவதற்காக வேண்டி கொலை நடக்கிறது. ரஷ்யாவுடைய அந்த நாடுகளிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு கீழால் இருந்த அந்த பூமிகளை பிரிக்கும் பொழுது புகாராவில் 800,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சமர்கந்த், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதே போன்று இங்கே மத்திய கிழக்கு நாடுகளிலே சவுதி அரேபியா, துபாய், கட்டார், பஹ்ரைன், ஈராக், ஈரான், ஜோர்டான், பலஸ்தீன், துனிஸ், குவைத், இது போன்ற இந்த 40+ நாடுகளாக இந்த பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை கூறு போட்டுவிட்டு அதற்குரிய ஆட்சியாளர்களாக அநியாயக்காரர்களை நியமித்து லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அன்புரையார்களே, சிரியாவில் உலமாக்கள் குரல் கொடுத்தார்கள், இந்த ஆட்சி கலையப்படக்கூடாது, கிலாபத் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றார்கள். அன்று ஷாருஹமா என்ற ஊரில் ஒரே நாளில் 80,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த புரட்சியை கலைப்பதற்காக வேண்டி இவர்கள் அடித்த அந்த அடி 80,000 முஸ்லிம்களை கொலை செய்ய வைத்தது ஒரு நாளில். இவைகளின் பக்கம் எங்களுடைய பார்வை கிடையாது, நாங்கள் விளங்குவது கிடையாது. இவர்களில் ஒரு கூட்டம் தயாரானார்கள், உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் போய் அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை எங்களுடைய கையில் எடுக்க வேண்டும். இது நான் ஆரம்பத்திலிருந்து திரும்பவும் வருகிறேன். 1880களுக்கு பின்னால் உலகம் எல்லாம் 1780களுக்கு பின்னால் உலகம் எல்லாம் போய் 18th century சதிதான் இவர்களுடைய பேசாக அமைகிறது. இவர்கள் போய் சொன்னார்கள், நீங்கள் தங்கத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள், எங்களிடம் தங்கத்தை கொடுங்கள், உங்களுக்கு நாங்கள் ரெசிப்ட் தருகிறோம், டோக்கன் தருகிறோம், வவுச்சர்ஸ் தருகிறோம். மக்கள் தங்கத்தை வைத்து தான் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த தங்கத்தை அவர்களிடம் கேட்க மக்கள் கொடுக்கவில்லை. 30 வருடங்களாக அந்த இடத்திலே அமர்ந்திருந்தார்கள். பேங்க் என்ற பெயரில் அதுதான் பின்னால் பேங்க் ஆக மாறுகிறது. பின்னர் இவர்கள் செலவு செய்து கள்ள கோஷ்டிகளை உருவாக்கினார்கள். மக்களிலே யாரிடம் எல்லாம் தங்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஆபத்து, பாதையில் இறங்க முடியாது, வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. மக்கள் வேறு வழி இல்லாமல் போய் தங்கத்தை இவர்களிடம் கொடுக்க, இந்த தங்கத்துக்கு பதிலாக வவுச்சர்ஸ் கையில எடுக்கப்படுகிறது. அந்த வவுச்சர்ஸை வைத்து வியாபாரம் செய்யும் ஒரு நடைமுறை உருவாக்கப்படுகிறது. இந்த தரித்திரத்தை மாத்திரம் உங்களிடம் பேச ஒரு மணி நேரம் தேவைப்படும், ஆனால் இந்த நேரம் இடம் கொடுக்காது. சுருங்க சொல்கிறேன், இந்த வவுச்சர்ஸை மக்கள் ஒரு ஜெனரேஷன் கழிந்து இன்னொரு ஜெனரேஷன் கையிலே எடுக்கும் காலம் வரும் பொழுது இவர்களிலே அமானிதமாக வைக்கப்பட்ட தங்கங்களை எல்லாம் இவர்கள் களவெடுத்தார்கள், திருடினார்கள், சூறையாடினார்கள். அதுக்கு சில காலங்களுக்கு பின்னால் வேர்ல்ட் பேங்கை நிறுவி மக்களுடைய கையில இருக்கின்ற இந்த வவுச்சர்ஸை லீகலைஸ் பண்ணினார்கள், சட்டபூர்வமான கேஷ் நோட்டாக ஆக்கினார்கள். அந்த ஒரு 100 ரூபாய்க்கு 100 கிராம் தங்கம் கொடுக்கப்பட்டது என்று வையுங்கள். இன்று அந்த 100 ரூபாய் தான், ஆனால் அந்த 100 கிராம் தங்கம் 600,000 ரூபாயை தாண்டுகிறது. இதுதான் இவர்களுடைய சதி மோசடியாக இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, சும்மா ரத்ததினா அலக்குமுல் கர்ரத அலைஹிம், எப்பொழுது உங்களிடம் இரண்டாவது குழப்பம் செய்யும் காலம் திரும்பி வந்து விட்டதோ, வந்ததுனா கும்பியம் வாழ், பெருமளவு சொத்து செல்வம் உங்களுக்கு வாழ் பேங்க் மூலமாக சொந்தமாகிறது. இவையெல்லாம் முன்னறிவிப்பு செய்யப்பட்டவை. குர்ஆன் எங்களுக்கு அப்பட்டமாக அம்பலப்படுத்துகிறது. விளங்காதது எங்களுடைய தவறே ஒழிய, இந்த சதியை விளங்கிக் கொள்ளாதது எங்களுடைய குற்றமே ஒழிய, இதிலே அல்லாஹும் ரசூலும் நிரபராதிகள் மறந்து விடாதீர்கள். இவர்கள் 5 தலைப்புக்கு கீழால் உலகை ஆட்சி செய்கிறார்கள். இப்லீசுடைய, ஷைத்தானுடைய வாக்கை நிறைவேற்றுகிறார்கள். முதலாவது வேர்ல்ட் பேங்குக்கு கீழால் உள்ள பொருளாதாரம், இவைகளை எல்லாம் யுனைடெட் நேஷனை மையப்படுத்தி உலகிலே ஒரு அராஜகம் நடைபெறுகிறது. இந்த வேர்ல்ட் பேங்குடைய இந்த தியரிக்கு கீழால் இருக்கும் எந்த ஒரு சென்ட்ரல் பேங்குக்கும் எந்த ஒரு பிரைவேட் கமர்ஷியல் பேங்குக்கும் எந்த ஒரு கவர்மெண்டாலும் விரல் குற்றம் கொடுத்த முடியாது, மறந்து விடாது. எந்த ஒரு நாட்டுடைய அரசாங்கத்துக்கும் அந்த நாட்டுடைய கரன்சியுடைய 10 பைசாவை அச்சடிப்பதற்குரிய பவர் கிடையாது, வேர்ல்ட் பேங்க் உடைய அனுமதி இல்லாமல், மறந்து விடாது. எக்கனமி படிக்கின்றவர்கள் தயவாக கேட்டுக்கொள்கிறேன், உண்மையான சரித்திரத்தையும் படித்துக் கொள்ளுங்கள். மட்டமையுடைய காலம் என்று நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னது இதைத்தான். பெருமனே, இது மாத்திரமல்ல, நீங்கள் விஞ்ஞானம் என்ற தலைப்பில் வந்தால் அல்லது மருத்துவம் என்ற தலைப்பில் வந்தால் உங்களிடம் நான் நிரூபித்து காட்டுவேன், ஒன்றிருப்பின் குர்ஆன் வஹியாக இருக்கும், இல்லை என்றால் இவர்களுடைய பொய் அபாண்டமாக இருக்கும். இவர்களுடைய பிக் பேங் தியரியை எடுத்துக் கொள்ளுங்கள், இவர்களுடைய ஐன்ஸ்டைன் அறிமுகப்படுத்திய டைம் தியரியை எடுத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் இவர்களுடைய மெடிசின் ஃபார்முலாஸை எடுத்துக் கொள்ளுங்கள். இவைகளுக்கு பின்னால் இவர்களுடைய சதி எவ்வளவு பயங்கரமானது என்பதை நிரூபிக்க முடியும். யுனைடெட் நேஷனுக்கு கீழால் வேர்ல்ட் பேங்க், அடுத்தது WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம் என்ற தலைப்பில் மக்களை கொலை செய்வது, அநியாயம் செய்வது. இன்று உலகில் சுகாதாரத்தை பற்றி பேசும் யாரும் ஒரு மெடிசினுடைய இன்கிரீடியன்ஸை, ஒரு மருந்துடைய உள்ளடங்கும் பதார்த்தத்தை, ஒரு மருந்துடைய அடங்கு அமுதிராவியன மறந்து விடாது. உள்ளே அடங்கிய உள்ளடங்கும் பதார்த்தம் சம்பந்தமான அறிவுள்ள ஒரே ஒரு மருத்துவர் கிடையாது, மறந்து விடாது. இதற்கு பின்னால் யூதர்களுடைய சதி வேலை பார்க்கிறது. இவர்கள் எவ்வளவு பயங்கரவாதிகள் என்பதை குர்ஆன் நமக்கு, நான் சொன்ன அந்த சூராக்களில் அப்பட்டமாக அம்பலப்படுத்துகிறது. அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி சொல்கிறான், நீங்கள் அல்லாத அவர்களை உங்களுடைய காவலாளிகளாக ஆக்க வேண்டாம், உங்களை சதி செய்யாமல் விட்டுவிட மாட்டார்கள். நீங்கள் கஷ்டப்படுவதைத்தான் அவர்கள் ஆசை வைக்கிறார்கள். அவர்களுடைய நாவால் சில வேளை தவறுதலாக உங்களை பற்றிய குரோதம் வெளிப்படுகிறது, ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே வெளிப்படுத்தியதல்ல. அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளால் மறைத்து வைத்திருக்கின்ற சதி ரொம்ப பயங்கரமானது என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த யூதர்களும் நீங்களும் நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள், வல யுஹிப்புனகும் அவர்கள் உங்களை நேசிப்பதில்லை என்று குர்ஆன் சொல்கிறது. யம்ஸத்கும் ஹஸனத்துன் தஸூஹும், உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். வயம் துஸ்லிபுக்கும் சையாத்து யஃப்ரஹூ பிஹா, உங்களுக்கு ஏதாவது கெடுதி நோம்பலங்கள் நோவினைகள் நடந்து விட்டால் அதனை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. படைப்பினங்களில் கேடு கட்ட ஒன்றை பற்றி உங்களுக்கு செய்தி அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் குர்ஆனில் எங்களிடம் கேட்கிறான், அல்லாஹ்விடத்தில் கெட்ட கூலி கொடுக்கப்படுபவர்கள், அவர்களைத்தான் அல்லாஹ் சாபமிட்டான், அவர்கள் மீது கோபம் அடைந்தான், அவர்களிலே குரங்குகளை பன்றிகளாக உருமாற்றினான், அவர்களிலே சிலரை குரங்குகளாக பன்றிகளாக உருமாற்றினான், இவர்கள் ஷைத்தானை வணங்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் தான் இஸ்தானத்தால் கேடு கட்டவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இவர்கள் எங்களுக்கு எதை மருந்து என்று சொல்வார்களோ அதுதான் நோயாக இருக்கும், எதனை தடுப்பூசி என்பார்களோ அதுதான் நோயை உருவாக்கக்கூடியவர்கள் கூடியதாக இருக்கும். உலகில் யாரும் WHO பலோ பண்ண ஆரம்பித்த நாளையிலிருந்து மருத்துவர்கள் அதிகரித்தார்களே ஒழிய நோயாளிகள் குறையவில்லை. முழு நாட்டுடைய சரித்திரத்தை 40-50 வருடங்கள் பின்னால் போய் பாருங்கள். மக்கள் சுகதேகியாக வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்தார்கள், நோயாளிகளை அதிகப்படுத்தினார்கள். இன்று ஒரு 1000 பேர்கள் இருந்தால் அதிலே 700-800 நோயாளிகள் இருப்பார்கள். 10 குழந்தை பெற்றவர்கள் ஒருவர் இருக்க மாட்டார். நீங்கள் உங்களுடைய இந்த மஜ்லிஸை எடுத்து பாருங்கள். நான் இந்த வாதத்தை வைத்து வருகிறேன் பல வருடங்களாக. 1995 ஆண்டுக்கு பின்னால் திருமணம் செய்து 10 பிள்ளை பெற்ற ஒரு ஜோடியை முழு நாட்டிலும் இருந்து காட்டுங்கள். முழு நாட்டிலும் இருந்து இலங்கையுடைய தேங்காய் எண்ணெய் கோகனட் ஆயில் இதிலே கொலஸ்ட்ரால் என்றார்கள் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால். அதுக்கு பதிலாக அறிமுகம் செய்யப்பட்டது பாம் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், வெஜிடபிள் ஆயில். இது இந்த ஆயில்ஸ் இருக்குது, இவைகள் பெட்ரோலியம் உடைய ஒரு கழிவு. 75% இந்த எண்ணெய்களிலே உள்ளது பெட்ரோலியம் உடைய கழிவு. இலங்கையில் உங்களுடைய மாவட்டத்தில் அந்த பாம் ஆயிலுடைய அந்த மரம் நாட்டப்பட்டிருக்கிறது. கழுத்தரை மாவட்டத்தில் போய் பாருங்கள், 1000-கணக்கான ஏக்கரில் அது நடப்படுகிறது. ஏன் இதனுடைய ப்ராசஸ் துபாயில் நடைபெறுகிறது? ஏன் எங்களுடைய நாட்டில் அதிலிருந்து எண்ணெய் வெளியாக்க முடியாதா? அதனை எடுத்து துபாய்க்கு போய் அங்கே அதனுடைய ப்ரொசஸ் நடந்து அதனுடைய என்ன வேலை நடந்து எண்ணெயாக மாற்றப்பட்டு இங்கே வர வேண்டுமா? இதனுடைய ரகசியம் என்ன? இதுல 75% கலக்கப்படுவது பெட்ரோலியம் உடைய ஒரு கழிவு. அதுக்கு இவை சிறிதளவு சேர்க்கப்பட்டு ஏமாற்றப்படுகிறோம். இந்த நாசத்தை மக்களிடம் கொடுக்க WHO ஸ்பீக்கர்ஸ் ஆக பாவித்தது டாக்டர்ஸை மறந்து விடாதீர்கள். யூதர்களுடைய பொருளை விற்பதற்காக வேண்டி இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். விரும்பியோ விரும்பாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ இந்த அநியாயம் இவர்களால் நடைபெறுகிறது. இது நான் உங்களிடம் ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னேன். நீங்கள் எனக்கு வேறொரு தலைப்பு போடுங்கள், நான் இவைகளை அம்பலப்படுத்துவேன். இதனால் எனக்கு உயிர் ஆபத்து இருக்கிறது, சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த உம்மத் வாழ்வதற்காக வேண்டி உயிர்கள் தியாகம் செய்யப்பட வேண்டும். முடியுமானால் ஒரு நோயாளியை கொண்டு வாருங்கள். நான் இங்கிலீஷ் மெடிசின் மூலமாக குணமடைந்தேன், என்னுடைய மனது திருப்தியாகிவிட்டது என்று சொல்லும் ஒரு நோயாளி. சுகர் பேஷண்டிடம் ஒரு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க அவன் கிட்னி பேஷண்ட் ஆகி கபூரிலே போய்விடுகிறான். சளியை பெரும் வியாதியாக மாற்றி கேன்சர் பேஷண்ட் ஆகி கபூரிலே போகிறான். கொலஸ்ட்ரோலுக்கு மருந்து செய்து கிட்னி ஃபெயில் ஆகிவிடுகிறது. நஞ்சை நாசத்தை உட்கொள்ள வைத்து நோய்க்கு மருந்து என்றால் சுகமடைய வேண்டும். இந்த நுபுவத்துடைய மருத்துவம் இருக்கிறது. நபிகள் ஸலாம் எங்களுக்கு வழிகாட்டினார்கள், எல்லா நோய்களுக்கும் அங்கே மருந்து இருக்கிறது. நாங்கள் தேனை கருஞ்சீரகத்தை அறிந்திருப்போம், ஹிஜாமாவை ஒரு சில விடயங்களை அறிந்திருப்போம். 227 நபவி இன்கிரீடியன்ஸ் இருக்கின்றன. தேடி படிக்காத அநியாயம் எங்களை சார்ந்தது. கொலஸ்ட்ரோலை 20 நாளில் குணப்படுத்த மருத்துவம் இருக்கிறது இஸ்லாத்தில். ஹார்ட் பிளாக்கை 20-30 நாட்களில் உடைத்து விடுவதற்கு மருத்துவம் இருக்கிறது இஸ்லாத்தில். ஏன் விட்டோடுகிறோம்? ஏன் எங்களுடைய மருத்துவத்தை இழந்தோம்? நீரிழிவு வியாதியை பரிபூர்ணமாக குணப்படுத்தும் மருத்துவம் இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. நீங்கள் நினைக்க வேண்டாம் இதெல்லாம் ஹதீசுடைய வாசகமாக அங்கே இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று. இதுதான் அந்த மடமை. நாம் அந்த மடமையால் சித்தரிக்கப்பட்டவர்கள். எங்கள் மார்க்கத்தால் குழப்பப்பட்டவர்கள், எங்களுடைய தராவீஹில் பிரச்சனை, எங்களுடைய மதுஹபில் பிரச்சனை, இவைகள் அனைத்தும் ஹிஜ்ரி 1300 பின்னால் உருவானவை, யூதர்களுடைய பின்னணியிலே உருவானவை, மறந்து விடாதீர்கள். உலக சரித்திரத்தில் ஹிஜ்ரி 1267 முன்னால் மதுஹப் வேண்டாம் என்று பேசிய ஒரு முஸ்லிமை காட்டுங்கள், ஒரு முஸ்லிமை. நான் 8 வருடங்களாக மிம்பர் மிம்பராக இந்த சேலஞ்சை விடுகிறேன், முடியுமானால் ஒருவர் ஒரு முஸ்லிமை காட்டட்டும், தராவீஹை 20 குறைவாக பேசிய ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய சரித்திரத்தில் கிடையாது. ஹிஜ்ரி 1300 முன்னால் அல்லாஹுக்கு உருவம் சாடும் இந்த அநியாயக்காரர்கள், இந்த பித்னாவுடைய காலத்து அந்த தஜ்ஜாலுகள், நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை இவர்களுக்கு பாவித்தார்கள். எனவே நான் மிம்பரில் பாவிப்பதில் அஞ்ச மாட்டேன். முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவாகிறது, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கடைசி காலத்திலே உருவெடுப்பார்கள் தஜ்ஜாலுன கஸ்ஸாபூன், மகா பொய்யர்களாகிய தஜ்ஜாலுகள், யத்துனக்கும் மினல் அஹாதீஸி பிமா லம் தஸ்மவு அன்தும் வ அபாவுக்கும், புதிய புதிய செய்திகளை உங்களுக்கு மார்க்கம் என்று சொல்லுவார்கள், நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ அதனை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். எங்களுடைய மூதாதையர்களிடம் இருந்து வந்ததுதான் இஸ்லாம். இந்த நவீன யுகத்துடைய மடமைகள் எல்லாம் தஜ்ஜாலியே என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வாட்ஸ்அப், வைபர், பேஸ்புக், இன்டர்நெட்டை உங்களுடைய வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். இந்த காலத்தில் ஹிஜ்ரி 1400 பின்னால் இஸ்லாத்தில் ரிசர்ச்சா, மார்க்க சட்டத்தில் மீள் பரிசீலனையா? அப்படி என்றால் 1400 வருடங்களாக முஸ்லிம்கள் நரகவாதிகளா? நாவது இல்லா. நான் கேட்கின்ற கேள்வி, யாருடைய புத்தி கூர்மை இருக்கிறதோ அவர்களுக்கு விளங்கும். 1400 வருடங்களுக்கு பின்னால் இந்த இஸ்லாம் அலசி ஆராயப்பட வேண்டும் என்றால் இதனுடைய பிற்கா, இதனுடைய அக்கைதா, இதனுடைய கொள்கை, இதனுடைய மார்க்க சட்ட விதிமுறைகள், இவைகள் அலசி ஆராயப்பட வேண்டும் என்றால் இஸ்லாம் எவ்வளவு ஒரு அற்பமான மார்க்கம். நவுதுபில்லா. எனவே அன்பர்கள், இந்த WHO கீழால் உள்ள இந்த சுகாதாரம் என்ற பெயரிலே அட்டகாசம், அதே போன்று டிஃபென்ஸ் லோ, மீடியா லோ, பொலிட்டிக்கல் லோ, இந்த மூன்றும் அந்த யுனைடெட் நேஷனுக்கு கீழால் இருக்கிறது. தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள். இந்த 5 தலைப்புக்கு கீழால் உலகை இவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். எந்த ஒரு நாட்டுடைய அரசாங்கத்துக்கும் இதில் விரல் குட்ட, விரல் நீட்ட அதிகாரம் கிடையாது. இந்த அராஜகங்கம் உலகிலே நடைபெறுகிறது. யூதர்களுடைய 2வது குழப்ப காலம் இது. இந்த 5 தலைப்பையும் படித்து கொடுக்கும் இடம் தான் ஸ்கூலாக இருக்கிறது. இதனைத்தான் குரான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எப்பொழுது இவர்களுடைய 2வது குழப்பம் ஆரம்பிக்கிறதோ, வாங்கதுனா கும்பியம் வால், பெருமளவு சொத்து செல்வத்தை கொண்டு உங்களுக்கு உதவி செய்யப்படுகிறது. ஒபனீன், யார் குழந்தை குட்டிகளை பெற்றாலும் உங்களுக்கு சொந்தமாகிவிடுகிறது. யார் குழந்தை குட்டிகளை பெற்றாலும், அது முஸ்லிமுடைய, கிறிஸ்தவனுடைய, மஜூசியுடைய, சிக்குடைய, இந்துடைய, பௌத்தனுடைய, யாருடைய குழந்தையா இருந்தாலும் அவனுடைய அந்த மிஷன்ஸுக்கு கீழால் வேலை பார்ப்பதற்காக அவனுடைய கல்வியை, அவனுடைய சிலபஸை, அவனுடைய மடமையை படித்தாக வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாக்கப்படுகிறது. அதுக்கு பின்னால் நீங்கள் தான் உலகிலே ஆக கூடுதலானவர்களாக இருக்கிறீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. யூதர்கள் 13 குடும்பம் தான் உலகிலே வாழ்கிறார்கள். ஆனால் எவ்வாறு அதிகரித்தார்கள்? எவ்வாறு என்றால், யாரெல்லாம் இவர்களுக்கு கீழால் இவர்களுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்ற பாடுபடுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் யூதர்களிலே குர்ஆன் கவுண்ட் பண்ணுகிறது. எப்பொழுது 2வது குழப்பத்துடைய முடிவு வருமோ, லியசூஜுஹக்கும், உங்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்துவிடும். வலியது குலுல் மஸ்ஜித கமதஹலு அவ்வல மர்ரா, உமர் கத்தாபுடைய காலத்தில் மஸ்ஜித் அக்ஸாவிலே முஸ்லிம்கள் நுழைந்தது போன்று ஹதரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததன் பின்னால் அது கிலாபத்துடைய காலமாக இருக்கும். அதுக்கு முன்னால் உள்ள இந்த காலத்தில் கிலாபத் சாத்தியப்பட மாட்டாது. யாரெல்லாம் கிலாபத் என்று குரல் கொடுக்கிறார்களோ யூதர்களால் இயக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் புரட்சியை நாடுகிறார்களோ யூதர்களால் இயக்கப்படுகிறார்கள். நபி இஸ்லாம் அவர்களிடம் கேட்கப்பட்டது புகாரியில் ஹதீஸ் பதிவாகிறது, எப்பொழுது பித்னாக்கள் மேலோங்குமோ, இதாவது ஆரத்தில் பித்தன், எப்பொழுது பித்னாக்கள் மேலோங்குமோ எங்களுடைய ஆட்சியாளர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்வார்களோ யார சொல்லல்லா, நாங்கள் என்ன செய்ய என்று கேட்டார்கள். சொன்னார்கள் நபி இஸ்லாம், இஸ்பிரு வலா தனாஸ்அஉ, நீங்கள் பொறுமையாக இருங்கள், அவர்களுக்கு முரண்படாதீர்கள். மா மின் ஆமின் இல்லா பஅதஹு ஷர்ரும் மின், ஒவ்வொரு வருடமும் அதுக்கு பின்னால் வரும் வருடம் அதனை விட கெட்டதாக கொடியதாக இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுஸ்னி முபாரக்கு எதிராக புரட்சி செய்தார்கள். முர்சி ஒரு சில மாதங்கள் தள்ளாடினார். இன்று யூதர்களுடைய ஆட்சி நடக்கிறது. கடாபிக்கு எதிராக புரட்சி செய்தார்கள். அநியாயக்காரர்கள் தான். ஆனால் எங்களுக்குரிய கட்டளை, பொறுமையாக இருங்கள். இந்த காலம் கிலாபத்துடைய காலம் அல்ல. எதுவரை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டார்களோ அதுவரை. ஹுஸ்னி முபாரக்கு எதிராக புரட்சி செய்தார்கள். இன்று நேட்டோ நாடுகளிலே அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த அநியாயத்தை எல்லாம் செய்தவர்கள் இந்த காலத்தை பற்றி உண்டான அறிவில்லாத சில மார்க்க அறிஞர்கள். நான் கவலையுடன் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன், என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறேன். இந்த அநியாயங்களின் பின்னணி காலத்தை விளங்காதவர்களுடைய அநியாயம், மறந்து விடாதீர்கள். எனவே எப்பொழுது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்களோ, வலியதுகுலுல் மஸ்ஜித கமா தகலுஹு அவ்வல மர்ரா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை உமர் கத்தாப் எவ்வாறு கைப்பற்றி நுழைந்தாரோ ரழியல்லாஹு அன்ஹும், இந்த மக்களும் நுழைவார்கள். வலியுத்தப்பிரும் இந்த யூதர்களுடைய இந்த உயர்வுகள் சதிகள் எல்லாம் தவிடு பொடியாகிவிடும். வேர்ல்ட் பேங்க் ஆகிவிடும். கேஷ் நோட் குப்பைக்கு சொந்தமாகிவிடும். இந்த பட்டம் பதவிகள் எல்லாம் கேவலத்தை உண்டாக்க ஆரம்பிக்கும். இல்ம் என்பது, அறிவு என்பது குரானும் வஹியும் சுன்னாவும் என்பது விளங்க ஆரம்பிக்கும். அன்று இஸ்லாம் மேலோங்கும். மக்கள் அன்று விளங்கிக் கொள்வார்கள், நாங்கள் எந்த மடமையுடைய போதையில் தத்தளித்துக் கொண்டிருந்தோம் என்பதா. எனவே அன்புறையார்களே, குறைந்தபட்சம் நாங்கள் சதியுடன் வாழ்கிறோம். நாங்கள் பொறுமையாக இருந்து இதிலே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள, விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்வோம் என்ற எண்ணத்தை அவர் எடுத்துக் கொள்ளுங்கள். இது நான் நினைக்கிறேன், நான் பேசிய இந்த பேச்சு சிறிதளவு விளங்கி இருக்கும், பெருமளவு விளங்காமல் இருக்கும். என்றாலும் இதனை பேசுவது திரும்ப திரும்ப பேச பேசத்தான் இதனுடைய யதார்த்தங்கள், உண்மைகள் தெளிவாகும். அதுவரை எதனை உண்மை என்று சுமந்தோமோ அது பொய்யாக இருக்கிறது. உண்மையை பொய்யாக்கும், பொய்யை உண்மையாக்கும், உயர்ந்ததை தாழ்ந்ததாக்கும், தாழ்ந்ததை உயர்ந்ததாக்கும், கண்ணியத்தை கேவலமாக்கும், கேவலத்தை கண்ணியமாக்கும் இந்த காலம். எனவே அல்லாஹு தஆலா ஹக்கை ஹக்காக விளங்கி அதனை எடுத்து நடக்கும், பாத்தில்களை தவிர்த்து நடக்கும் தௌஃபிக் செய்வாயா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா. நம்மில யாரெல்லாம் கபராளிகளாகி விட்டார்களோ அவர்களுடைய சுவர்க்க பூங்கா வனங்களாக கபர்களை ஆக்குவாயா. நம்முடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயா. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா. முஸ்லிம்களை யூதர்களுடைய சதியிலிருந்து மீட்டெடுப்பாயா. உண்மையான பலம் உள்ள ஈமான் உள்ள மக்களா எல்லா முஸ்லிம்களையும் ஆக்குவாயா. காபிர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயா. யாருடைய தலை விதியிலே நீ அதனை எழுதவில்லையோ அவர்களை ஆது சமூதை போன்று அழிப்பாயா. எங்களுடைய கண் முன்னால் எங்களுக்கு சதி செய்த அந்த சதிக்காரர்களுடைய மூதேவிகளுடைய முடிவை காட்டுவாயா. எங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியான காலத்தை உண்டாக்குவாயா. எங்களிலே யாரெல்லாம் கடனாளிகளா இருக்கிறார்களோ விமோசனத்தை கொடுப்பாயா. நோயாளிகளுக்கு ஆபியத்தை சுகத்தை கொடுப்பாயா. யாரெல்லாம் கவலைகளுடன் கவலைகளை பொறுப்புகளை உள்ளத்திலே சுமந்தவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றி கவலைகளை போக்குவாயா. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா. முஸ்லிம்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பாயா. எங்களை பொருந்திக் கொள்வாயா. எங்களை கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக சுவர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பாயா. ரமலானுடைய பிரயோஜனங்களை நசீபாக்குவாயா. இரவு வணக்கத்தை நசீபாக்குவாயா. மஃபிரத்தை ரஹ்மத்தை துக்கும் நாரை நசீபாக்குவாயா. இந்த ரமலானுடைய நரக விடுதலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு மூமினுக்கும், முஸ்லிமுக்கும், ஆணுக்கும், பெண்ணுக்கும் நசீபாக்குவாயா. துஆக்களை கபூல் செய்வாயா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.